ओम शांति। अव्यक्त मुरली, 17th October 1970। बाबा इदुपोल कूरुगिन्रार, पास मत्रुम पास वित् हानर आगुवदर्कु उल्ल वेरुपाडु एन्ना? पास वित् हानर आगुवदे एन्राल, उंगल मनदिनाल एंद वरु दंडनेयेयुं अनुभवं செய்யாத நிலை, மேலும் எண்ணங்களிலும் அதுபோன்றில்லாத நிலை. தர்மராஜிடமிருந்து கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது அதன் பின்பு நடக்கக்கூடியதாக உள்ளது. எப்படியாவது உங்களின் சொந்த எண்ணங்களின் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அதாவது தண்டனையிலிருந்து கடந்து இருப்பது பாஸ் வித் ஹானர் ஆகும். ஸோ பாபா, பாஸ் ஆகுவதற்கும் பாஸ் வித் ஹானர் ஆகுவதற்கும் உள்ள வேறுபாடை கூறுகின்ற, அதில் முக்கியமானது பாஸ் வித் ஹானர் ஆக வேண்டும் என்றால் மனதினால் எண்ணத்தினால் எந்த ஒரு தண்டனையும் அனுபவம் செய்யாத நிலையே ஆகும். இந்த ஒரு மகா வாக்கியத்தை எடுத்து டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் தனது கிளாஸில் டிஸ்கஸ் செய்ததை சாரமாக பார்க்கலாம். பாஸ் வித் ஹானர். இதுபோல வர்ணம் நிறைந்து பரப்பது, அதுதான் பாஸ் வித் ஹானர். அப்போ தண்டனை என்றால் மனதினால் ஏற்படக்கூடிய விஷயங்களாகும். மனதினுடைய தண்டனை எது போன்று இருக்கும் அப்படின்னா, ஒன்று, ஒருமுகம் படுத்த முடியாத நிலை; இரண்டாவது, பயம் மற்றும் வீணான எண்ணங்கள்; மூன்றாவது, மனதினுடைய கட்டுப்பாடை இழப்பது. பொதுவாக பழைய காலத்தில் பாரதத்தில் யார் ஒருவர் தவறு செய்கிறாங்களோ அவங்கள வந்து கழுதியின் மேலே அமர வைத்து செருப்பு மாலை அணிவித்து மொட்டை அடித்து ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. ஸோ அது அவங்களுக்கு தரப்படக்கூடிய தண்டனை. உடலினால் ஏற்படக்கூடிய தண்டனை மனதில் ஒரு காயத்தை ஏற்படுத்தும். அதே போல பெண்ணாக இருந்தால் முடியை வழித்து விடுவார்கள். ஸோ அது வந்து அவங்களுக்குள்ள அது போன்ற ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். முடி வளரும் வரை அந்த பெண் அந்த அவமானத்தினால் தண்டனையை அனுபவம் செய்வாங்க. ஸோ உடலினால் கொடுக்கக்கூடிய தண்டனையும் மனதில் ஒரு வகையான காயம் ஏற்படுத்துகின்றது. அதே போல மென்டல் டார்ச்சர். மனம் தனக்குள் சித்திரவதை அனுபவம் செய்கின்றது. அப்போ எந்த ஒரு யுக்தியின் மூலமாக நாம் அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும்? மனதினுள் எந்த மாதிரி தண்டனைகள் ஏற்படுகின்றது அப்படின்னு டிஸ்கஷன் ஆரம்பிக்கின்றாங்க. சில பாயிண்ட்ஸ் அதில், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கில்ட் ஃபீலிங், குற்ற உணர்ச்சி, தான் செய்த தவறை மீண்டும் மீண்டும் நினைப்பது, அந்த தவறை நினைத்து வருந்துவது, சுயத்தையே வெறுப்பது, அதனை சார்ந்து தனக்குத்தானே சித்திரவதை செய்து கொள்வது. ஸோ மெடிக்கல்ல வந்து ரெண்டு வகையான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்று சேடஸ்ட், இரண்டாவது மெசாஜிஸ்ட். இந்த சேடஸ்டாக இருக்கிறவங்க வந்து அவங்க மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்து மற்றவர்கள் துன்பத்தை அடையும் போது அதனை கண்டு ஒரு சுகம், குஷி, என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றவர் வேதனை அடைந்தால் அதில் ஒரு அமைதியை காணுவாங்க. இது சேடஸ்ட். அடுத்தது வந்து ரொம்ப டேஞ்சர், மெசாஜிஸ்ட். இது வந்து சுயம் தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துப்பாங்க. அதுபோல கொடுத்து அதன் மூலமாக ஒரு சுகத்தை அனுபவம் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேடஸ்ட் என்பது ஒரு முதல் குரூப்பு, மற்றவர்களை சித்திரவதை செய்து தான் அதில் சுகம் காணுவது. மற்றொன்று வந்து தனக்குத்தானே சித்திரவதை செய்து கொள்வது. ஸோ அவங்களுக்கு அது போல் பெயின் எதுவுமே இல்லாட்டினா அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயிடுவாங்க. ஏன்னா அது போல் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு நிகழ்ச்சியை பிரதர் ஷேர் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க அவங்க காலேஜுக்கு போகும்போதெல்லாம். முதல் அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தன் ஒய்ஃப் கிட்ட தனக்கு எப்படியெல்லாம் சண்டை நேர்ந்தது, தன் ஒய்ஃப் தன்னை எப்படி திட்டினாங்க, அடித்தாங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கிளாஸ் எடுப்பாராம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணாங்களாம். நிஜமாலே அவருடைய ஒய்ஃப் அது போல் திட்டுவதும் உண்டு, அடிப்பதும் உண்டு. ஆனால் கூடவே இன்னொன்று கண்டுபிடிச்சாங்களாம். இந்த ப்ரொஃபஸருக்கு வந்து அது சொல்கிறதுல ஒரு சுகம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் பேஷண்ட்ஸ்லே வந்து விதவிதமான வகைகள் இருக்கின்றார்கள். சிலர் பார்த்தீங்கனாக்கா ஒரு 10 நாளைக்கு எல்லாருமே அவங்களோட நல்ல விதமாக பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் திடீர்னு அவங்க வந்து அப்செட் ஆகிடுவாங்க. காரணம், யாரோ நமக்கு துக்கம் கொடுக்கலையே அப்படின்னு ஏங்குவாங்க. ஸோ அது போல் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த குற்ற உணர்ச்சி ஒரு பச்சாதாபத்தை ஏற்படுத்தும். அதிலிருந்து அவங்களால மீளவே முடியாது. அவங்களுடைய உணர்வுகள் எதனை சார்ந்து இருக்கும்னா, நான் இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டேனே அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதையே நினைவு செய்வாங்க. அப்போ இதற்கு விடை என்ன அப்படின்னாக்கா, சுயம் தனக்குத்தானே மன்னித்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்பட வேண்டும். இப்போ இதே மற்றவர்களுக்கு நடந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்கள மன்னிச்சிடுங்க, எதுக்கு அவங்கள இவ்வளோ காயப்படுத்துகிறீங்க? அதே போல் நமக்கு நாமே அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சுயம் நமக்கு நாமே அது மாதிரி காயத்தை ஏற்படுத்தக்கூடாது. மேலும் இப்படி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் தவறு செய்த சமயத்தில் என்னுடைய அவேர்னஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் அந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த நினைவு எல்லாமே குறைவாக இருந்தது. இப்போ அதிகமாக இருக்கு. இப்போ நான் தவறு செய்யக்கூடாது. இப்போ என்னுடைய விழிப்புணர்ச்சி அதிகமாக ஆகியிருக்கு. இப்போ நான் என்னால் தவறு செய்ய முடியாது அப்படின்னு நினச்சாக்கா ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் தவறு செய்ததே மீண்டும் மீண்டும் நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் தவறு ஏற்படும். விவேகானந்தரே தன்னுடைய ஸ்பீச்சில் இது போல் சொல்லியிருந்தாங்க. ஆன்மீகவாதிகள் வந்து இருளிலிருந்து ஒளிக்கு வருவதில்லை, குறைந்த ஒளியிலிருந்து பிரகாசமான ஒளிக்கு செல்கின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் உங்களுக்குள்ள ஒரு ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. பழைய நினைவுகளை எப்படி மறப்பது, மேலும் புதிய நினைவுகளை எப்படி எனக்குள்ள உருவாக்குவது. ஸோ அந்த குற்ற உணர்ச்சி இதன் மூலமாக கொஞ்சம் குறையலாம். ரெண்டாவது, மனதினால் எந்த மாதிரி தண்டனை, டிப்ரெஷன், மன உளைச்சல். அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஊக்கம் உற்சாகத்தை இழந்துருவாங்க. வாழ்க்கையிலே ஒரு ஆற்றலே இழந்தது போல இருப்பாங்க. சுயம் அயன் பண்ண மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளெயின் ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இதுவும் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தண்டனை. மூன்றாவது, ஸ்ட்ரெஸ். எல்லா வகையிலும் ஸ்ட்ரெஸ் அனுபவம் பண்ணுவாங்க. உடலால், சூழ்நிலையினால், சந்தர்ப்பங்களினால், மனதினால். ஸோ இதில் ரெண்டு வகையான பர்சனாலிட்டி இருக்காங்க. ஒன்று சர்க்கம்ஸ்டன்ஷியல் பர்சனாலிட்டி, மற்றொன்று சப்ஸ்டான்ஷியல் பர்சனாலிட்டி. சந்தர்ப்பத்தினால் மாறக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நேரம் மூட் ஆன், மறுநேரம் மூட் ஆஃபாக இருப்பாங்க. இப்படி ஆன் அண்ட் ஆஃப் மாறி மாறி இருப்பாங்க. வெளியில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சார்ந்து தான் அவங்களுடைய மனநிலை இருக்கும். மற்றொரு வகை வந்து சப்ஸ்டான்ஷியல் பர்சனாலிட்டி. இது ஒரு உறுதியான மனநிலை கொண்டவர்கள். பாபா சொல்வது போல் ஆடாத அசையாத நிலை கொண்டவர்கள். பாபா வந்து டிசம்பர் 2016 அவ்வேக்த முரளியில் இது போல் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு உடலினால் வலி இருந்தா கூட உங்களுடைய முகமானது மலர்ந்து இருக்க வேண்டும். ஸோ இதை கூட நம்ம ஹோம்ஒர்க்காக பண்ணலாம். ஸோ என்னுடைய பாடியில் பெயின் இருக்குது, ஆனால் என் முகம் எப்படி ஸ்மைலிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கலாம். நாலாவது தண்டனை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நெகட்டிவான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் மனதில் தோன்றுவது. ஏதோ ஒரு நபரை சார்ந்தோ, ஏதோ ஒரு சூழ்நிலையை சார்ந்தோ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கும். மேலும் என்னை பற்றி இவங்க இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு தான் இந்த மாதிரி திட்டங்களை தீட்டிகிட்டு இருக்காங்க, அப்போ எனக்கு என்ன நடைபெறும், எனக்கு என்ன ஆகிடும், இப்படி சிந்தனை செய்வது கூட ஒரு வகையான மனதினால் தண்டனையை அனுபவம் செய்வதாகும். ஐந்தாவது, அன்கண்ட்ரோல் விஷியஸ் தாட், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விகாரமான எண்ணங்கள் தோன்றுவது. ஸோ ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை பயிற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் பரம் பவித்ர ஆத்மா, நான் பரம் பவித்ர ஆத்மான் ஒரு புறம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு சுனாமி மாதிரி விகாரமான எண்ணங்கள் தோன்றும். அப்போ அனைத்து சுயமரியாதையும் வாஷ்ட் ஆஃப் ஆகிடும், கலைந்து போயிடும். ஏன்னா என்னுள் அந்த ஒரு விதை இருக்குது, வீணான விகாரமான எண்ணத்தின் விதை இருந்திருக்கின்றது. அந்த விதைக்கு நீர் ஒளி எது அப்படின்னாக்கா வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் தூண்டுதலாக அமைகின்றது. அது போன்ற விகாரமான எண்ணத்திற்கு, காமம் நிறைந்த எண்ணத்திற்கு அது தண்ணீராகவும் சூரிய ஒளியாகவும் அமைகின்றது. அதன் மூலமாக பெரிய மரமாக, ஆலமரம் போல வளர்ந்து விடுகின்றது, வீழ்த்தி விடுகின்றது. ஸோ மனதினால் தண்டனை அப்படின்னா சுயம் தனக்குத்தானே பழி போட்டு கொள்வது, தனக்குத்தானே குற்ற உணர்ச்சியில் வாழ்வது, தாழ்வு மனப்பான்மையிலே இருப்பது, பச்சாதாபம் அடைவது, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ பாஸ் வித் ஹானர் அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்க, மனதினால் எண்ணத்தினால் தண்டனையை அனுபவம் செய்யாத நிலையே ஆகும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எந்த ஒரு பச்சாதாபமும் அடையாத நிலை. ஸோ பாபா வந்து மசா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், அல்லது வாழ்க்கையே ஒரு தண்டனை நிறைந்ததாக இருக்கும். ஸோ நம்முடைய ஸ்திதி நம்முடைய கையில் தான் இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமாக ஆக்கிக்கொள்ளலாம், திருப்தியாக ஆக்கிக்கொள்ளலாம், சுயநலமற்ற சேவை செய்யக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ளலாம். ஸோ பாபா சொல்லக்கூடிய வார்த்தை, வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள் இதெல்லாம் தீர நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை எதற்காக சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு மகா வாக்கியத்தின் உள் அர்த்தம் எது போன்று இருக்கின்றது, இது போல் நம்ம நினைக்கும் போது நம்முடைய மனம் இப்பொழுதிலிருந்து அது போன்ற தண்டனையிலிருந்து விடுபட்டு விடும். ஸோ மனதினால் தண்டனை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் கூட சொல்லலாம். ஞானத்தின் மீது ஆர்வம் இல்லாத நிலை, யோகாவில் சக்தி இல்லாத நிலை, யோகாவில் ஆர்வம் இல்லாத நிலை, உறவுகளில் முரண்பாடு, வீணான எண்ணங்கள், சிந்தனை ஒரு மாதிரி, பேச்சு ஒரு மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் கூட மனதினால் ஏற்படக்கூடிய தண்டனை. ஸோ பாபா என்ன சொல்கிறாங்க, ஒரு நொடியில் ஓம் சாந்தி நிலையில் வந்துவிட வேண்டும். ஐ எம் எ பீஸ்ஃபுல் சோல், நான் அமைதி நிறைந்த ஆத்மா. அந்த அமைதியின் ஸ்வரூபத்தில் ஒரு நொடியில் வருவது, இதுதான் பாஸ் வித் ஹானர். ஸோ பாபா சொல்லக்கூடிய விஷயம், பாஸ் வித் ஹானர் என்றால் என் மனதினால் எண்ணத்தினால் குழப்பமடையாத நிலை, சிக்கல் இல்லாத நிலையே பாஸ் வித் ஹானர் ஆகும். ஸோ அப்போ மனதினால் எந்த மாதிரி தண்டனைலாம் வருகின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டால் நமக்குள் இருக்கக்கூடிய விதையை நீக்கும் போது பாஸ் வித் ஹானர் ஆகலாம். ஓம் சாந்தி.